வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். ஏலக்கரம்பையனுடைய சுயம்பரத்தில் விக்ரமாதித்தன் வியாபாரி வேஷத்தில் கலந்துகிட்டதையும், விக்ரமாதித்தனை ஒரு அரசன் நினச்சி அவள் வந்து மாலையிட்டதையும் பார்த்தோம். அதன் பிறகு விக்ரமாதித்தன் ஒரு வியாபாரின்னு தெரிஞ்சு அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இருந்தாலும் விக்ரமாதித்தன் உண்மையிலே யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவலில் அவனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்தது. விக்ரமாதித்தனுக்கும் ஏலக்கரம்பைக்கும் இடையில் கட்டப்பட்டிருந்த திரைச்சிலையை வந்து பேச சொன்னார் விக்ரமாதித்தன். திரைச்சிலையில் பூந்துக்கிட்ட வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. அப்போ அது என்ன சொன்னதுன்னா, நாலு மூலையிலையும் இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுருக்கீங்க, எனக்கு மூச்சு திணறது, என்னால் பேச முடியலை, என்னை அவுத்து விட்டால் என்னால் கதை நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், ஏலக்கரம்பையனுடைய தோழிகள் வந்து அந்த திரைச்சிலையை அவுத்து விட்டாங்க. திரைச்சிலை கதை சொல்ல ஆரம்பித்தது. அது என்னென்னா, சந்திரகிரி அப்படிங்கிற பட்டணத்தை கந்தேஸ்வரன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அவன் பல தவங்கள் செய்து வந்தான். அதனுடைய பலனாக கடைசியாக அவனுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை 32 லட்சணங்களுடன் கூடிய அழகான ஒரு ஆண் குழந்தையாக இருந்ததுனால அதுக்கு பேர் காந்தரூபன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயதான பிறகு குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இன்னும் பல போர்க்கலைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அந்த குழந்தை இது எல்லாத்தையும் விட அதிகமாக இசையில் ரொம்ப ஆர்வமாக உள்ள குழந்தையாக இருந்தது. அதாவது அந்த குழந்தை பாட்டு பாடுறதுல ரொம்ப திறமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து வந்தது. காந்தரூபனுக்கு 16 வயசானதும் அவனுக்கு இளவரசனாக முடிசூட்டி மிக சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தாங்க. இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு காந்தரூபனுக்கு திருமண வயது வந்த பிறகு அவனுடைய அழகிய உருவத்தை ஒரு அழகிய சித்திரமாக தீட்டி எடுத்துக்கிட்டு அவனுக்கு பொருத்தமான பொண்ணை தேட ஆரம்பித்தாங்க. இந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா ஃபோட்டோவெல்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இளவரசன் இளவரசையோட படத்தை வந்து அழகான ஒரு சித்திரமாக தீட்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்காக கொண்டு போய் கொடுத்து அவனுக்கு பொருத்தமான பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடுவாங்க. அது மாதிரி தான் காந்தரூபனோட படத்தை எடுத்துக்கிட்டு மந்திரி பிரதானிகள் நாடு நாடாக அலைஞ்சு தெரிஞ்சும் அவங்களுக்கு பொருத்தமான பொண்ணு கிடைக்கல. சரின்னு சொல்லி ஒரு தந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய தடாகம் இருந்தது, அதாவது ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி அழகிய சோலை இருந்தது. சோலை அப்படின்னா பூங்கா, பார்க். அங்கே வந்து அந்த மந்திரி பிரதானிகள் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் மகேந்திரபுரி அப்படிங்கிற பட்டணத்தை மகேஸ்வரன் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் அவனும் பல தவங்கள் செய்து கடைசி அவனுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கான அத்தனை லட்சணங்களோட அதிரூப சௌந்தரியாக இருந்ததுனால அதுக்கு பேர் காந்தரூபின்னு பெயரிட்டு அழைச்சி வந்தாங்க. காந்தரூபிக்கு 5 வயதானதும் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவ்வளோ திறமையானவளாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டாலும் காந்தரூபிக்கு நடனம் பண்ணுறதுல ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்தது. நடனம்னா தெரியும் இல்லையா, டான்ஸ். அதில் வந்து காந்தரூபிக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்தது. அதில் வந்து சிறந்து விளங்கினாள் அவள். அதுக்கு பிறகு காந்தரூபிக்கு திருமண வயதான பிறகு காந்தரூபியோட உருவத்தை தத்ரூபமாக ஒரு சித்திரமாக தீட்டி எடுத்துக்கிட்டு காந்தரூபியோட தந்தையான மகேஸ்வரன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டு என் பெண்ணுக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளையை தேடி வாருங்கள் அப்படின்னு சொல்லி நாடு நாடாக அனுப்பிச்சாரு. அவங்களும் பல நாட்டில் தேடி தெரிஞ்சு சரியான மாப்பிள்ளை கிடைக்காததுனால காந்தரூபனுக்கு பொண்ணு தேடி வந்தாங்க இல்லையா, அந்த மந்திரி பிரதானிகள் அவங்க தங்கியிருந்த அதே தந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய தடாகத்தின் கரையில் இருக்கக்கூடிய அந்த சோலைக்கே வந்து சேர்ந்தாங்க. இரண்டு மந்திரி பிரதானிகளும் அந்த இடத்துல சந்திச்சு என்ன காரியமாக வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது, பொண்ணு தேடி வந்திருக்கிறத பற்றி இவங்க சொன்னாங்க, மாப்பிள்ளை தேடி வந்திருக்கிறத பற்றி அவங்க சொன்னாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய சித்திரங்களை மாற்றி பார்த்தாங்க. பார்த்தா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. பேரும் ரொம்ப பொருத்தமாக இருந்தது, காந்தரூபன் காந்தரூபி. ரெண்டு பேரும் சந்தோஷமாக தங்களுடைய சித்திரங்களை மாற்றிக்கிட்டு இன்னும் ஜாதகம் பற்றிய பல விஷயங்களை மாற்றிக்கிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்பினாங்க. இரு நாட்டு அரசர்களும் சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணாங்க. காந்தரூபியோட நகரமான மகேந்திரபுரியில் திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அங்கே ஒரு மாதம் தங்கியிருந்து மருமகளையும் தன்னுடைய மகனையும் கூட்டிக்கிட்டு கந்தேஸ்வரன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினா. தன்னுடைய நாட்டுக்கு வந்த உடனே 7 உப்பரிக்கை உள்ள மாளிகை கட்டினாராம். அதாவது ஒரு பெரிய மாளிகை கட்டி அதில் வந்து 7 உப்பரிக்கை இருந்ததான். உப்பரிக்கைனா தெரியும் இல்லையா, பால்கனி, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டி அதில் காந்தரூபனையும் காந்தரூபியையும் குடி வச்சிருக்காங்க. காந்தரூபனும் காந்தரூபியும் தங்களுடைய கலைகளான நடனக்கலை மற்றும் இசைக்கலையை வந்து வெளிப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய வழக்கம் என்னென்னா, உப்பரிக்கையில் கிட்டத்தட்ட மொட்டை மாடி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து காந்தரூபன் தனக்கு தெரிந்த இசைக்கலையை வந்து வெளிப்படுத்துவான், ரொம்ப அழகாக பாடுவான், இசைச்சுக்கிட்டே பாடுவான். அதை கேட்டுட்டு காந்தரூபி தனக்கு தெரிந்த நடனக்கலையை வெளிப்படுத்துவான், நல்லா அழகாக ஆடுவான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அரசன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அந்த நாடே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, சந்திரகிரி மலையில் வந்து அழகான ஒரு சுனை ஒன்று இருந்தது. சுனை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நீர்வீழ்ச்சி, ஃபால்ஸ். அதுக்கு வந்து தேவலோகத்திலிருந்து அப்பப்போ தேவ கன்னிகைகள் வந்து குளிச்சுட்டு போகிறது உண்டு. அந்த மாதிரி ஒரு 7 தேவ கன்னிகைகள் அந்த சந்திரகிரி மலையில் இருந்த சுனைக்கு வந்து குளிச்சுட்டு ஒரு நாள் அப்படியே பறந்து போகும்போது காந்தரூபன், காந்தரூபி இவங்களுடைய நடனம் மற்றும் பாட்டு சத்தம் கேட்டு வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு பையன் பாடிட்டு இருக்கான், ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு ஆடிட்டுருக்கா. இதை கேட்டோடனே அந்த தேவ கன்னிகைகளுக்கு வந்து இவனை நம்ம தேவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பாட வைக்கலாம் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அதனால் அவங்க ஒரு மந்திரம் போட்டு காந்தரூபியை மயக்கமாக்கிட்டு காந்தரூபனை தூக்கிட்டு தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. தேவலோகத்தில் போய் காந்தரூபனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் தங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பாட வச்சு ரசித்து அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த காலத்தில் எஃப்எம் ரேடியோன்னு ஒன்று இருக்கும். அந்த ரேடியோ வந்து வீட்டுக்கு ஒன்று தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் பாட்டு கேளுங்க, நீங்கள் கேட்டுட்டு என்னோடய வீட்டுக்கு தாங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சு கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்பாங்க. கிட்டத்தட்ட காந்தரூபனை அது மாதிரி 7 தேவ கன்னிகைகளும் தங்களுடைய வீட்டுக்கு மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு பாட சொல்லி பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு மனுஷன் கூட பார்க்காம ஒருத்தனை எஃப்எம் ரேடியோ மாதிரியாக பயன்படுத்துறது பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு. இது இப்படி இருக்க தூக்கத்திலிருந்து விழிச்சு பார்த்த காந்தரூபி தன்னுடைய கணவனை காணாமல் அதிர்ச்சியாகி ஓன்னு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அரசனுக்கு விஷயம் தெரிஞ்சது. அந்த மாளிகை ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, அரண்மனை ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, அந்த நகரம் ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, ஏன் நாடு ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, காந்தரூபனை எங்கேயுமே காணோம். இதுக்கிடையில் தேவலோகத்தில் என்ன நடந்ததுன்னா, காந்தரூபன் தான் எங்கே இருக்கோம் என்ன எதுனே தெரியாமல் தேவ கன்னிகைகள் போட்ட அந்த மந்திரத்தில் மயங்கி ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் ஒவ்வொரு நாள் பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருந்தான். இது வரைக்கும் கதையை சொன்ன திரைசீலை என்ன சொன்னதுன்னா, எனக்கு கதை இது வரைக்கும் தான் தெரியும், இதுக்கப்புறம் இந்த கதையை வந்து இந்த சரவிளக்கு தான் சொல்லும் அப்படின்னு சொன்னது. சரவிளக்குனா தெரியும் இல்லையா, வீடுங்களில் ரூஃபில் தொங்க விட்டுருப்பாங்கள்ல, அழகுக்காக சில சாண்ட்லியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சரவிளக்கு தான் கதையை சொல்லும் அப்படின்னு சொல்லி திரைசீலை முடிச்சிருச்சு. முடிச்சுட்டு அந்த திரைசீலையில் இருந்த வேதாளம் வந்து சரவிளக்குக்கு அதுவே வந்து போயிடுச்சு, போய் உக்காந்துட்டு சரவிளக்கு ரூபத்தில் பேச ஆரம்பித்தது. அது வந்து மீத கதையை சொன்னது. அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம், சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களும் இது போல் கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளுடைய 2 ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும். பாட்பீன் PODBEAN ஆர் காஸ்ட் பாக்ஸ் CASTBOX. இந்த 2 ஆப்பில் ஏதாவது ஒன்றை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும். நன்றி, வணக்கம்.